நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வேளாண் பெருமக்களே, வேளாண்மையில் நம்முடைய முக்கியமான குறிக்கோள் அதிகமான விளைச்சல் எடுக்கிறது. விளைச்சல் அதிகமாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் நல்ல தரமானதாகவும் இருக்கணும். இது ரெண்டுக்கும் மேலே அந்த பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கு நம்ம செய்கிற முட்டு வெளிச்செலவு குறைவாக இருக்கணும். நம்ம பயன்படுத்துகிற தொழில்நுட்பங்கள் எளிதாக இருக்கணும். இதெல்லாமும் இருந்துட்டாலும் பத்தாது, இன்னும் என்ன தான் செய்யணும் அப்படிங்கிறீங்களா? இயற்கை வளங்கள், அதுலேயும் விவசாயத்துக்கு முக்கியமான தேவையான மண் வளமும் நீர் வளமும் பாதுகாக்கப்படணும், தண்ணீர் சேமிக்கப்படணும். இத்தனையும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறீங்களா? செய்யலாம். அதற்கான வழிகளை நம்ம பின்பற்றும் போது என்ன செய்யணும்? ஒரு நல்ல அனுபவம் மிக்க விவசாயிக்கிட்டே இந்த கேள்வியை கேட்போமா? நம்ம நிலையத்துக்கு சத்தியமங்கலம் வட்டாரம் அனுப்பர்பாளையத்துலேருந்து ஈஸ்வரமூர்த்தி அவங்க வந்திருக்காங்க. விவசாயத்தில் ஒரு 30-35 வருஷம் அனுபவம் உள்ளவங்க. இவங்கக்கிட்டே கேட்கலாம். வாங்க சொல்லுங்கய்யா, இப்போ நம்ம கேட்ட இந்த கேள்விக்கான பதில் என்னங்கிறத சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள்.
வணக்கம். என்ற பேர் ஈஸ்வரமூர்த்தி. சத்தியமங்கலம் பகுதியில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு 30-35 வருஷமாக விவசாயத்தில் எனக்கு அனுபவம் இருக்குது. அதேபடியாக கரும்பு நெல் முக்கியமான பயிராக செய்வோம். இப்போ கோடை பருவத்தில் கோடை பருத்தி நல்லா சாகுபடி செய்கிறோம். அது நல்லா வருது. ஆடி மாத பருத்தி விட இது எவ்வளோ நல்ல நோவில்லாமல் வருது. என்னால் அதை செய்யணும். ஒரு பயிர்லேயுமே நல்லா மகசூல் எடுத்தால் மட்டும்தான் விவசாயி இன்றைக்கெல்லாம் விவசாயியாக இருக்க முடியும். இல்லைன்னா விற்றுட்டு போக வேண்டிய நிலமை வந்துடும். அதனால் நல்லா எடுக்கிற ஒரு யுக்திகளை ஒருத்தரவும் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாகுது. பெரும்பாலும் கரும்பு அதிகமாக செஞ்சுருக்கிறேன். அது களிமண் பூமி. களிமண் பூமினால் அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது, வடிகால் வசதி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நல்லா விளைச்சல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறோம், வருஷம் வருஷம் இயற்கை வரும் குப்பை கொட்டுறோம். கட்டக்காட்டுக்கும் குப்பையை கொட்டி பட்டம் உடச்சுட்றோம். அப்படி காட்டுக்கு எருவு போடலைன்னா எந்த வெள்ளாமையுமே இருக்காது. எருவு போட்டு அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களெல்லாம் நாம் செத்து போகாத அளவுக்கு காப்பாற்றணும். நுண்ணுயிர்கள் தான் மண்ணினுடைய உயிரே. மண்ணனுடைய வளம்ங்கிறதே அந்த நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் இருக்குது. மண்ணில் இப்போ நம்ம விலைக்கு வாங்கி போடுற அஜோஸ்பைரலம், பாஸ்போர்ட் பாக்டீரியா, சுடோமோனாஸ், ட்ரைகோடெர்மோவெரடி, இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை உயிரியல் பொருட்கள் அத்தனையுமே மண்ணில் நல்லா விளையிறதுங்கிறதுக்காக அதையெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து லேபில் வளர்த்தி கொடுக்குறாங்க. நம்ம தொடர்ந்து இயற்கை அறிவு பாட்டே இருந்தோம்னா நம்ம மண்ணில் இயற்கையாகவே அதனுடைய எண்ணிக்கை சரியாக தான் இருக்கும். ஒரு வேளை நம்மளால் போட முடியலைன்னா நம்ம அஜோஸ்பைரலம், பாஸ்போர்ட் பாக்டீரியாவெல்லாம் விலைக்கு வாங்கி தான் போட்டாகணும். அதே மாதிரி இந்த சூடோமோனாஸ், ட்ரைகோடெர்மோவெரடி, இது ரெண்டு மண்ணுக்கு ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா இப்போ ஒரு பூஞ்சால வியாதி வருது. அந்த பூஞ்சால வியாதிக்கு நம்ம மருந்து அடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு பார்த்து கட்டுப்படுத்துறத விட வர்றதுக்கு முன்னாலேயே கட்டுப்படுத்திக்கலாம். ஏன்னா நோய் என்று வரும்போது அது முத்தின நிலமையில தான் நம்ம பார்க்க முடியாது. நமக்கு எத்தனையோ சூழ்நிலையில் நம்ம பயிரை அதை பொறுமையாக பார்க்க முடியாது. அப்புறம் அங்கங்கே திட்டத்திட்டா காஞ்சதுக்கு பின்னால் பார்க்குவோம். அதனால் ஆரம்பத்திலேயே சுடமான ஸ்ட்ரைக்கடமாக வெரடி போட்டுறேன்னு. இயற்கை எரு போட வசதி இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? பூமி குறைச்சலாக இருக்கக்கூடியவங்க ரோட்டில் இருக்கிற ஏற்களை அவரை பொங்கங்க இங்கே புறம்போக்கில் இருக்கக்கூடியதெல்லாம் வெட்டி போட்டு எருவோட சேர்த்தி போட்டு சரி பண்ணிக்கலாம். இல்லை பயிர் செய்கிறதுக்கு ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இடையில ஒரு 60 நாள் இடைவெளியே தேவை தான். ஏன்னா அப்போ தான் மண் ஆறி பொலபொலப்பு தன்மையே கிடைக்கும். அந்த சமயத்தில் நம்ம தக்கு பூண்டையோ சணப்பையோ குழிஞ்சி போடக்கூடிய வாய்ப்புள்ளவங்க குழிஞ்சியே போட்டதுன்னா அதுகளெல்லாம் பூ வர்ற சமயத்தில் மடக்கி ஓட்டணும். மண்ணுக்கு எருவும் ஆச்சு, அந்த நுண்ணுயிருக்கு எல்லாம் நம்ம பெருக்கம் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். இப்படி தாயுரம் போட்டு நாம் அடக்கி ஓட்டும்போது மண்ணினுடைய அந்த கட்டமைப்பு மேம்பாடு அடையுது, பொலபொலப்பு தன்மை வருது. காட்டில் ஈரப்பதான் நம்ம ஒரு 8-10 நாளில் வாடி போகிற பயிர் கூட நல்லா பசுந்தாள் உரம் போட்டு மடக்கி விழுந்துருந்தோம்னா ஒரு 15-20 நாளைக்கு அதெல்லாம் வாடாமல் வேர் நல்லா ஆழமாக போய் சத்துக்களை எடுத்துகிட்டு நல்ல தாழ்த்தாள்னு இருக்கும். அதுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது பயிருக்கு வந்து சேர்ந்துக்குது. அதனால் நோய் இப்போ தாக்குதலும் இருக்காது. அடிக்கடி நாம் தண்ணி காட்டுறோம், மண்ணில் இருக்கிற சத்து வீணாக போகுது, நாம் ரசாயன உரத்தை போடுறோம். ரசாயன உரத்தை போட்டு யூரியா போட்டு ஒரு பயிர் செஞ்சோன்னா 20 நாள் கருப்பாக இருக்குது, 21வது நாள் வெள்ளையாயிருது. இயற்கை உரத்தை போட்டு தலைவரம் போட்டு மடக்கி ஓட்டி போட்டு நம்ம கொஞ்சம் மாமூலாக போடக்கூடிய யூரியாவில் பாதி போட்டோம்னா கூட அந்த பயிர் அறுவடை வரைக்கும் பச்சையாக இருக்குது. ஒரு முறை நான் நெல் செஞ்சுட்டு இருக்கும்போது அதுக்கு சுடாமோனாஸ் ட்ரைகோடெர்மா வெரைட்டி கொண்டு போய் போட்டோம். அது கூட இயற்கை உரமும் இருந்ததுனால அதுக்கு பின்னால் வருஷங்கள்லாம் இப்போது நான் 2-3 முறை யூரியா போட வேண்டியது, ஒரு முறையிலேயே சரியாக போய் அறுவடைக்கு வந்துடுது. அதுவும் ஒரு மூட்டை போட்டுன்றதுலாம் பாதி மூட்டையாக குறைஞ்சிருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அனுபவத்தில் வரும். ஆனால் இயற்கை உரம் போட்டோம்னா தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விதமான ஒரு அனுபவம் சிக்கு. சும்மா ரசாயன உரத்தையே போட்டேன் நான் போ நல்லா எடுத்தேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா போட்டோம் எடுத்தோம், அடுத்த வருஷம் போடலைன்னா அது வராது. இயற்கை உரமாக போட்டுட்டு இருந்தோம்னா அந்த மண்ணினுடைய தன்மை மாறி மாறி அப்படியே மேம்பாடு அடைஞ்சிட்டே வந்து தொடர்ச்சியாக நல்ல மகசூல் நம்ம எதிர்பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தபடியாக உழவும் முக்கியம். உழவும் நல்லா புழுதி ஆகிட்டு புழுதியில் செய்யக்கூடிய ஒரு வெள்ளாமை நல்லா வரும். புழுதி இல்லாமல் நம்ம இறக்கடியிலேயே செஞ்சோம்னா அந்த பயிர் ஆரம்ப கட்டத்தில் நம்ம நோஞ்சலாகி அது அந்த வீரியம் இல்லாமல் அந்த பயிர் மகசூல் கிடைக்காம ஆகி போயிடும். அதுக்கு அடுத்து சரியான இடைவெளி தேவை. ஒரு பயிர்னா இப்போ கரும்பு போடுறோம், கரும்பு இப்போ ஆரம்ப காலத்தில் 2 அடிப்பார், 2.5 அடிப்பார், 3 அடிப்பாருன்னு போய் இப்போ 4 அடி 5 அடி போட்டோம்னாலும் 55 டன் 60 டன் சாதாரணமாக எடுக்க முடியுது. அதனால் இப்போ இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி தற்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த தொழில்நுட்பங்களையும் நாம் கடைப்பிடிச்சோம்னா விவசாயத்தில் கட்டுப்படி ஆகிற மாதிரியும் இருக்கும், நமக்கும் அதிகப்படியான ஏக்கர் சாகுபடி செய்யலாம். இதில் சொட்டு நீர் பாசனத்தோடு செஞ்சோம்னா 2 ஏக்கர் செய்கிற இடத்துல நாம் 3-4 ஏக்கர் செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு தண்ணி பாசனம் செய்கிற வேலை, பில்லு வர்ற வேலை எல்லாம் குறையுது. பில்லு முளைச்சி வர்றதுக்கே வழி இல்லாமல் அது வேறு தண்ணி நேராக கிடச்சிக்குது, பரவலாக பில்லு வித முளைக்கிறது இல்லை. அப்படியே 1.5 பில்லு வந்தால் கூட அப்படியே ஒரு 2 பொம்பளையால் வச்சு க்ளீன் பண்ணி விட்டோம்னா ஒரு நடையில் பில்லு வர்றது நின்று. ரெண்டாவது உரமும் ரொம்ப குறைச்சலாக செலவாகுது. இதே மாதிரி செய்யும்போது 1-2 ஏக்கர் செய்கிறோம், 4 ஏக்கர் செய்கிறோம், அதனால் மகசூல் அதிகமாக கிடச்சி நம்மளுக்கு வருமானம் அதிகமாகுது. இதனால் தேவையில்லாத தண்ணி பாசனம் குறையிறது, அதனால் நிலத்தடி நீர் மட்டத்தை மற்றவங்களுக்கு எல்லாம் பயன்படுத்துறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு நம்ம ஒரு உதவி செஞ்ச மாதிரியும் இருக்குது. வாய்ப்புள்ளவங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த சொட்டு நீர் பாசனம், நுண்ணீர் பாசனம்ங்கிறத நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா நல்ல விதையை தேவையாகும். கரும்புனால் நல்ல கரணம் தேவை, நெல்லுனால் தரமான சான்று பெற்ற விதையை உபயோகிக்கணும். அதில் ஒவ்வொன்றுக்கும் சரியான தொழில்நுட்பம் இருக்குது. இப்போ நெல் முட்டை மிதவி முறை அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணியில் சோத்துப்பை கரைச்சி வச்சு அதில் குறிப்பிட்ட அடர்த்தி முட்டை ஒரு 4 நாள் அளவுக்கு மட்டுமே வெளியே தெரிகிற அளவுக்கு அடர்த்தி பண்ணி அதில் விதையை போட்டு அரைச்சி எடுத்தோம்னா நல்ல மகசூல் கிடைக்குது. அதே மாதிரி கரும்புக்கு நம்ம போடுறது பவிஷ்டனும் யூரியாவையும் கலந்து அதில் நிலச்சி எடுத்து நடவலாம், அதனால் முளைப்பு திறன் அதிகமாகுது, பயிர் ஆரோக்கியமாக வருது. எப்போல்லாம் ஒரு குழந்தை ஆரோக்கியமாக இருக்குதோ அது பெரிய மனுஷனாகிற வரைக்கும் நோய் இல்லாமல் வருது. அதே மாதிரி இந்த பயிரும் ஆரோக்கியமான அடிப்படை அதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கும்போது அது கடைசி காலத்து வரைக்கும் நல்லா இருந்து நோய் இல்லாத நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடுது. அதுக்கடுத்து பின்சை நேர்த்திகள் தேவையில்லாத இடத்துலலாம் யூரியாவை உபயோகிக்கிறதோ எந்த உரத்தையுமே தேவையில்லாமல் உபயோகிக்க வேண்டியதில்லை. அடியுரமாக பாஸ்பரஸ் உரத்தை போடணும்னா அடியுரமாக போட்டுறணும், அது போட்ட வாங்குற போது போட்டோம்னா அந்த பயிர் எடுக்கிறது இல்லை. அதனால் தேவையில்லாத உரத்தை வீண் செலவு பண்ணிக்கிறது, நம்ம முட்டுவலி செலவு தான் அதிகமாகும், அதிலிருந்து நமக்கு குடிக்கக்கூடிய வருமானம் ரொம்ப குறைச்சலாக தான் கிடைக்கிது. கரும்பு பயிருக்கும் ஆரம்பத்துலேயே ஒரு தேவையான உரத்தை பாஸ்பரஸ் உரத்தெல்லாம் அடியுரமாகவே போட்டுட்டு மேற்கொண்டு நம்ம பொட்டாசியம் யூரியாவும் இது மட்டுமே பிரித்து பிரித்து லேசாக போட்டுருந்தோம்னா நல்லா வருது. சோகை உரிக்கிறது அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான வேலை. அந்த சோகையை ஒரு 10-15 கணம் ஆக வரைக்கும் சுத்தமாக வச்சுருந்தோம்னா நிறையா நோய் குறைச்சலாகுது, எலி உள்ளே இருந்துட்டு கடிக்கிறது குறையுது, அணில் கடிக்காமல் இருக்கும், நல்ல காத்தோட்டம் கிடச்சி கீழேருந்து போத்துக்க பொடைச்சி வந்து நல்லமாக நம்மளுக்கு இடம் வருது, கரும்புனுடைய மகசூல் அதிகமாகுது. இதெல்லாம் விவசாயிகளுக்கு நிறைய பிரச்சனை வந்துடுது. என்ன பிரச்சனைனா பரவலாக ஒரு மழை பெஞ்சிடுதுன்னா நிறைய பில்லு வந்துடுது. பில்லு வந்ததுதான் இப்போ வெட்டுறதுக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. இதையெல்லாம் ஒரு கொஞ்சம் மனசில் நாம் வச்சுக்கணும். அப்போ ஆரம்பத்துலேயே என்ன செஞ்சிடணும், ஒரு மாதிரியாக ஈரம் இருக்கும்போது கரண நெட்டினதும் களைக்கொல்லி அடித்து அந்த பில்லை குறைச்சி வச்சுக்கணும். ஒரு ஏக்கருக்கு களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு ஒரு 600-800 செலவாகுது, ஒரு 1000 செலவாகுதுன்னா இன்றைக்கி ஆள் கிடைக்காத காலத்தில் நாம் ஒரு 10 பொம்பளையால் கூப்பிட்டு ஒரு 4 நாளைக்கு அலைஞ்சிட்டு அவங்க ஒன்றாரே விட்டுட்டு தப்பிச்சிக்கும். ஏன்னா தப்பு பில்லு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கு அடுத்து அதை கிளச்சி விடுறோம், கிளச்சி விட்டு மீண்டும் அப்புறம் பில்லு முளைச்சிட்டே இருக்கு. இதெல்லாம் நம்ம பொருளாதாரத்தை நலி வைக்கிற ஒரு காரணியாக அமைஞ்சு போகுது. அதனால் களைக்கொல்லி கண்டிப்பாக பில்லு வர்றக்கூடிய காட்டில் எல்லோரும் அடிச்சிடறது நம்மளுக்கு லாபமாக இருக்கு. கரும்பு அறுவடைக்கு பின்னால் கட்டை விடும்போதும் முடிஞ்ச வரைக்கும் சொட்டை இல்லாத இருக்கணும். இப்போ ஒற்றை நாற்று நடவு முறையில் 2 அடிக்கு ஒரு தோறு இருந்தால் சரியாக போகுதுங்கிறாங்க, அதுவும் சரியாக தான் இருக்குது. தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பயிரை விட கொஞ்சம் இடைவெளி இருக்கும்போது ஒரு தோருக்கு 20-30 பயிர் வருது. அந்த 30 பயிரும் கரும்பாகி எடை அதிகமாக குறையிறதில்ல. என்னுடைய அனுபவத்தில் இது சரியாகவே வருகிறது. 10 வருஷமாக ஒரு கட்டக்காடு இருக்குது, அதில் 55 டன் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம கூடுதலாக ஒன்றும் செய்கிறதில்ல. ஒரு நடை உள்ள உரம் கொண்டு போய் கம்போஸ்ட் கொட்டணும், தலையில் அடித்து அமர்ந்து கொட்டணும், உள்ளே வண்டி ஓட்டினோம்னா கட்டாக சாகுது. அது ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் சிரமமான வேலை. அதுக்கடுத்து மாமூலாக செய்கிற அந்த களை வெட்டு போக்குவரத்தெல்லாம் நான் செய்கிறோம், நல்ல மகசூல் வருது. அதனால் கரும்பில் இதையே செய்யலாம். இப்போ பருத்தி அப்படின்னு பார்த்தோம்னா நெல் தரிசில் செய்யக்கூடிய பருத்தி நல்ல மகசூல் வரும். கரும்பு கட்டையில் உழவு ஓட்டி செஞ்சோம்னாலும் நெல்லை விட ரொம்ப நல்லா வரும். பயிர் மாற்றி செய்யும்போது அதுக்கு தேவையான நுண்ணூட்டங்கள் எல்லாம் அது சுலபமாக கிடச்சிக்குது, மண்ணும் நல்லா பக்குவமாக இருக்கும். இப்போ நெல் தரிசில் செய்யக்கூடியது மண் கெட்டியாகி கீழே ஏறமும் மேலே நம்ம புழுதியை செஞ்சு செய்கிறோம். அது பயிரினுடைய வேர் கீழே இடத்துல சேரும்போது நல்ல மகசூல் வரும். 15 குவிண்டால் வரைக்கும் சாதாரணமாக எல்லாருமே எடுத்துகிட்டு தானே இருக்கிறப்போ. முன்னால் இருந்ததை விட இப்போது விதைகளும் நல்ல விதைகளாக மார்க்கெட்டில் கிடைக்குது. இப்போ அவ்வளோ நல்ல விதை கிடைக்கலைன்னா இந்தியாவில் பருத்தி தவிர்க்க முடியாத பஞ்சம் வந்துடும். ஓரளவுக்கு நம்ம தேவையை சமாளிக்கிற அளவுக்கு நல்ல ரகங்கள் கிடச்சிருக்குது. அதனால் அதில் நம்ம நல்ல ரகமான விதையை சரியான இடைவெளி, இப்போ 3x3 இடைவெளிங்கிறது ஒரு நல்ல கரெக்டான இடைவெளி. இதை விட நல்ல வளம் இருக்கிற காட்டுக்காரர் 4x3 கூட போடலாம். மண்ணினுடைய வளத்துக்கு தகுந்த மாதிரி இடைவெளியை நம்ம அதிகப்படுத்தியோ குறைச்சோ செஞ்சுக்கலாம். மருந்து அடிக்கிறதுங்கிறது தான் மிக ரொம்ப முக்கியமானது. எந்த பயிருக்குமே தேவையில்லாமல் ரசாயன மருந்துகள் உபயோகிக்கக்கூடாது. ரசாயன மருந்து உபயோகித்து பயிரும் கெட்டு அதிலிருந்து வரக்கூடிய அந்த தானியங்களாகட்டும் மற்ற பிற அறுவடை பொருட்களாகட்டும் எல்லாமே விஷத்தன்மையை ஏற்று அதுக்குள்ளே அடக்கி வச்சுருக்குது. அதே சாப்பிடக்கூடிய மாட்டுகளுக்கு கெடுதல், மாட்டிலிருந்து கிடைக்கிறக்கூடிய பால் கெடுதலாக அமைஞ்சிருது. மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் தேவையில்லாமல் அடித்து அதுகளையும் கொண்டு போடுறோம். அதனால் விவசாயிகள் முக்கியமாக முடிஞ்ச வரைக்கும் ரசாயனம் பூச்சிக்கொல்லிகளுக்கு போகாத அளவுக்கு இருக்கணும். போனாலும் ரெக்கமெண்டேஷன் செய்யக்கூடிய அளவை விட அதிகமாக செய்யக்கூடாது. வேப்பம் முன்னாக்கு போடலாம், வேப்ப எண்ணெய் ஒரு கதர்கடை சோப்பு வாங்கி எல்லாம் கலந்து அடிக்கலாம். அதை விட நம்ம கொஞ்சம் வசதி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பஞ்சகாவியம், அதுக்கு பஞ்சகாவியம் எல்லாருமே செஞ்சு செய்யலாம். பஞ்சகாவியங்கிறது ஒன்று எல்லோரும் செய்யக்கூடிய ஒரே முறை, நல்ல சுலபமான முறை. பேருக்கெல்லாம் இந்த மாதிரி புங்கம் எல்லாம் இதுகளெல்லாம் ஊற வச்சு ஒரு கஷாயம், அதை ஊரல் போட்டு அதை வடிகட்டி அடித்தாலும் பயிரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நோவு கட்டுப்படுது. புழு பூச்சிகள் சாப்பிட முடியாத ஒரு அது ஒரு வெகிட்டல் உணர்வு, அதுக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கு பிரியம் இல்லாமல் ஆயிடுறதுனால அந்த பயிரில் விட்டு காட்டுவிட்டு வெளியே போயிடுது. என்னால் அதை செய்யலாம். NPV வைரஸ் தாராளமாக புரோட்டீனியா புழு வரும்போது ரொம்ப செலவு கம்மியான ஒரு முறை. பயிரில் ஏகமாக பட்டாலும் சரி, படாமல் இருந்தாலும் இந்த புழு நகர்ந்து போய் மருந்து பட்டதை சாப்பிட்டு கண்டிப்பாக கட்டுப்படுது. அந்த அது ஒரு ரொம்ப அருமையான முறை. இந்த உயிரியல் முறைகள்லாம் 100% பலன் கொடுத்துட்டு தான் இருக்குது. இப்போது எந்த ரசாயன மருந்து அடித்தாலும் ஒரு 1000 ரூபாய்க்கு அடித்தா தான் செய்ய முடியுது. இப்போ இப்படி உயிரியல் முறையில் போனோம்னா ஏதோ ஒரு 300-400 ரூபாய்க்குள்ள நம்ம மருந்தடிக்கிறோங்கிற வேலையும் குறைச்சிக்கலாம், மீண்டும் அடுத்த தாக்குதலுங்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அதனால் அது மாதிரி செய்யலாம். விவசாயங்கிற போது அதுலேருந்து வரக்கூடிய தீவனம் தட்டு போக்குவரத்தெல்லாம் நம்மளே உபயோகித்து அதுலேருந்து ஏதாவது வருமானம் பெறலாம். அதுக்காகவே ஒரு 2 மாடு, ஒரு 2 ஆட்டுக்குட்டி, கோழியை ஒரு நாலஞ்சு கோழி இட வசதி இருந்ததுன்னா ஒரு பத்து கோழி வளர்த்தலாம். இதெல்லாம் நம்முடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாமல் காப்பாற்றிக்கலாம். ரொம்ப உயர்ந்திருமுன்னு சொல்ல முடியாட்டி கூட நம்ம நலஞ்சு நஞ்சு போகாமல் இருக்கணும். ஒவ்வொரு விவசாயம் ஒரு ரெண்டு மாடு வச்சுருக்குறோன்னா அவனுடைய வீட்டு தேவை ஒரு மோர் தயிர் பால் இதெல்லாம் உபயோகிச்சுக்கலாம். அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற யாரோ ஏழைகளினுடைய குழந்தை குட்டி போக்குவரத்துக்கு அவங்க பால் தேவைக்கு முடிஞ்ச வரையும் சும்மா கொடுக்கலாம். இன்றைக்கி எப்போ நிலமையில் கொடுக்க முடியாட்டியும் அவங்களுக்கு உதவியாகாவது இருக்கலாம் அப்படிங்கிற அந்த உதவி மனப்பான்மைங்கிறது விவசாயத்தில் ரொம்ப முக்கியமானது. இதே ஒரு தர்ம காரியம்தான். விவசாயம் ஒன்றும் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலே அல்ல. இந்த தொழிலில் இருந்துட்டு நம்ம ஒரு மரியாதையோட சமுதாயத்தில் பிழைக்கணும், மற்றவனுக்கு உதவியாக இருக்கணும். அந்த பரோபகாரத்தன்மையோட நம்ம பாடுபட்டு நம்ம உற்பத்தியை பகிர்ந்து கொள்கிறோம். பொருளாதாரத்தில் நலஞ்சு போனவங்க பின்னடைஞ்சு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருளையெல்லாம் கொடுத்து நம்ம செய்கிறோம். அதே மாதிரி வீடு வீட்டுக்கு பக்கத்தில் மரம் பயனுள்ள மரங்களையும் நட்டலாம். இப்போ ஒரு முருங்கை மரம், ஒரு முருங்கை மரம், ஒரு ரெண்டு பப்பாளி மரம், முடிஞ்சால் ஒரு நாலஞ்சு தென்னை மரம் இட வசதி இருந்ததுன்னா செஞ்சிட்டோம்னா அந்த மரத்துலேருந்து பலனும் நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி சமுதாயத்துக்கு நம்ம ஒரு பெரிய நன்மை செஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போது சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிற இந்த குளோபல் வார்மிங்கிற உலகம் வெப்பமயமடைதல்கிற ஒரு தன்மை, இப்போது நான் இப்போ ஒரு 1980 பக்கம் பார்க்கும்போது ஒரு 32-35 டிகிரி சென்டிகிரேடு 32 டிகிரி தான் இருந்தது. இப்போது 2010-2012 40 டிகிரி சென்டிகிரேடு 10 டிகிரி சென்டிகிரேடு வெப்பம் சாதாரணமாக அதிகமாகிடுது. இதை இன்னும் அதிகப்படுத்தாமல் நாம் காப்பாற்றணும்னா உபரம் முடிஞ்சால் அவங்க உபயோகத்துக்கான மாதிரியே கருவேப்பிலை மரத்தை நட்டுங்க, ரெண்டு வாழையை வச்சுங்க, ஒரு முருங்கை மரம், தென்னை மரம் ஒரு 5-6, அதுகளெல்லாம் ஒன்றுமே வராது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இடம் இருந்தால் கூட அங்கே ஒரு ரெண்டு புங்கை மரம், ஒரு ரெண்டு வேப்ப மரம், இதுகளெல்லாம் வளர்த்திட்டு இருந்தோம்னா நம்மளுக்கும் சுற்றியும் வீட்டை சுற்றியும் ஒரு கொஞ்சம் வெப்பநிலை கம்மியான காத்தோட்டம் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு சமுதாயத்துக்கு உலகத்துக்கே நாம் ஒரு சின்ன நன்மை செஞ்ச மாதிரி அமையும். இதே ஒவ்வொருத்தரும் கடைப்பிடிக்கலாம். ரெண்டாவது, தண்ணியை சிக்கனமாக கண்டிப்பாக உபயோகிக்கணும். தேவையில்லாமல் எடுத்துட்டுறது அந்த தண்ணி பயிருக்கு எவ்வளவு தேவை, ஒரு ரொம்ப இளம் பயிருக்கு ஒரு தண்ணி லேசாக இருந்தால் போதும். ஒரு முத்தின பயிர் அது கொஞ்சம் அதிகமான தேவை போட்டு வாங்குற போதெல்லாம் அதிகமாக வேணும், அப்போ மட்டும் அதிகமாக கொஞ்சம் கட்டினா சரியாக இருக்கும். அதெல்லாம் தேவையில்லாத தண்ணீர் பாசனம், இதை நம்மளால குறைச்சிக்க முடியும். இது நம்மளுக்கும் அதே சமயத்தில் சமுதாயம் நம்ம நண்பர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு உபயோகமாக இருக்குது. அதனால் இதுகளெல்லாம் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாம் கண்டிப்போடு இருந்தோம்னா நம்ம செய்யக்கூடிய தொழில் நேரடியாக நமக்கு பலனும், அதே மாதிரி மறைமுகமாக நம்ம சமுதாயத்துக்கு அந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன சேவையை உலகத்துக்கான ஒரு நன்மையாக முடிஞ்சிருது. ஏன்னால் நாம் எல்லோரும் மரத்தை வளர்க்குறதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். வீட்டில் முருங்கை மரம் நட்டுனா முருங்கைக்காய் கிடைக்கிது, முருங்கை இலை கிடைக்கிது. அதே சமயத்தில் அது நிறையா நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் எடுத்துட்டு ஆக்சிஜனாக வெளியிட்டு அந்த வெப்பமயம் அதில் குறைக்குது. நம்ம மரம் நட்டுனா நேராக எப்படி வெப்பம் குறையுதுன்னா அது நம்ம வெளியிட்டு ஒரு பைக்கில் இருக்குது, ஒரு கார், எந்த வாகனமாக இருக்கட்டும் அதெல்லாம் கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியிட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் அது எடுத்து ஆக்கப்பூர்வமாக பயனுள்ள பொருளாக மாற்றி அது தருது. அது நமக்கு காயாகவும் பழமாகவும் மாற்றி தருது. அது நம்மளுக்கு ஒரு நன்மை. ரெண்டாவது, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு அது சுவாசிக்கிற போது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு விட்டால் கூட அது ஒளிச்சேர்க்கையும் போது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை நம்மளுக்கு கொடுக்குது. அதனால் நமக்கு நன்மை செய்யறதுக்குன்னு ஆண்டவன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கற்பக விருட்சந்தான் அது. அதனால் மரங்கள் வளர்க்குறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதனால் விவசாயம் செய்யக்கூடிய நாம் அனைவரும் ஒரே குறிப்பிட்ட கண்ணோட்டம், நம்ம செய்யக்கூடிய தொழில் மூலம் நாமும் பயன்பெற வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தினால நமக்கும் நன்மையாக இருக்கணும், பிறருக்கும் நன்மையாக இருக்கணும். அது அந்த நன்மை என்பது பரவலாக எல்லாரும் அடையணுங்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டு இருக்கணும். அதனால தான் நம்ம இந்த சொட்டு நீர் பாசனம், மரம் வளர்த்தல், ரெண்டு மாடுகள்னு வச்சுட்டு இருக்கிறது, ஆகிய இதையெல்லாம் வலியுறுத்தி சொல்கிறோம். வாய்ப்பு அளித்த உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
கேட்டிங்களா நேயர்களே, நம்முடைய நிலத்தினுடைய தன்மையை பாதுகாத்து கிடைக்கிற நீரை சிக்கனமாக பயன்படுத்தி எப்படி நல்ல விளைச்சல் எடுக்க முடியும், அதுக்கு அவங்க என்ன வழிகளெல்லாம் பின்பற்றினாங்க அப்படிங்கிறதையெல்லாம் சத்தியமங்கலம் வட்டாரம் அனுப்புறபாளையத்துலேருந்து வந்திருந்த பி ஈஸ்வரமூர்த்தி அவங்க சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பாதுகாத்தா மட்டும் பார்த்தாது, நம்முடைய சுற்றுப்புற சூழலையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் இவங்க வலியுறுத்தினாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சமூகத்தை பற்றிய ஒரு அக்கறை, விழிப்புணர்வு, இந்த சமுதாய முன்னேற்றத்துக்கு அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பெரிய நிறுவனங்கள் தான் இதை செய்யணும் அப்படிங்கிறது இல்லைங்க, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுடைய சுற்றுச்சூழலை பற்றி, அவன் வாழ்கின்ற இந்த பூமியை பற்றிய அக்கறை கட்டாயம் இருக்கணும். இந்த சூழலையும் பூமியையும் பாதுகாக்கிறதுல மரங்கள் முக்கியமான பங்கு வகிக்குது. அதனால ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிஞ்ச அளவு மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற கருத்தையும் ரொம்ப அழகாக ஈஸ்வரமூர்த்தி அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன இந்த அருமையான கருத்துக்களுக்காக உங்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க ஐயா, வணக்கம். விவசாயிகளே, நீங்கள் விவசாயத்தில் பின்பற்றிட்டு வர்ற இது முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் பற்றி மற்ற விவசாயிகளோட பகிர்ந்துக்கோங்க. அதோடு உங்களுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல நீங்கள் எந்த வகையிலலாம் ஈடுபட்டு இருக்கீங்க, இந்த விஷயங்களையும் நீங்கள் வந்து நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கலாம். அதுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422 243 105.